உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திலையும் பரலோகத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. சில பாவத்தில் விழுந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா, அவன் பாவத்தில் விழுந்ததுனால பரலோகத்தை பத்தி அவனுக்கு தப்பான சிந்தனைகள். பரலோகத்தை பத்தி சில மதங்கள்ல பாத்தீங்கன்னா, பரலோகத்துக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும், உனக்கு நல்ல சாப்பாடு இருக்கும், உனக்கு நல்ல கறி சாப்பாடு இருக்கும், விதவிதமான கன்னிகைகள் உனக்காக எத்தனை தேவையோ அந்த மாதிரி கன்னிகைகள் இருக்கும்ன்ற மாதிரி பாவ எண்ணங்கள் சிந்தனை கொண்ட மனிதர்களுக்கு அப்படித்தான் பரலோகத்தை பத்தி எண்ணங்க எதிர்பார்ப்புங்க வருது. அதுதான் என்னுடைய என்ஜாய்மெண்ட்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வேதத்துல பரலோகத்தை பத்தி நமக்கு போட்டிருக்கு. முழு பைபிளை பாத்தீங்கன்னா 550 தடவை பரலோகத்தை பத்தி சொல்லப்படுது. 550 தடவை பைபிள் டாக்ஸ் அபவுட் ஹெவன். பரலோகத்தை பத்தி நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும்னா பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட இருந்து தான் நம்ம படிச்சுக்க முடியும். அப்படி ஒரு மனிதனுடைய எழுத்துக்களை நம்ம படிக்கிறோம். பரிசுத்தாவினால தான் எழுதப்படுவதை நம்ம பார்த்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், பரலோகம் வந்து நம்மளுடைய நம்ம வாழ்ற பூமியிலையும் சரி, நம்ம வாழ்ற சமுதாயம், நம்ம வாழ்ற நம்மளுடைய பாஷை, அதை எல்லாமே அடக்க முடியாது. பரலோகத்தின் விவரங்கள் சொல்லி முடியாத ஒரு காரியம் பரலோகம். ஏன்னா நம்ம வாழ்ற உலகத்துக்கு பரலோகத்தை கம்பேர் பண்றதுக்கு அதுக்கு தேவையான ஒப்பு ஈடான காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. அதனால அதனோட சிரமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோகம் ரொம்ப ரொம்ப பயங்கர கஷ்டமான காரியம் நாம் புரிந்து கொள்வதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா த மோஸ்ட் ஹை பிளேஸ் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்படுது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பூமி இருக்குது, இந்த பூமிக்கு மேலே போனோம்னா நமக்கு ஸ்பேஸ் வருது. ஸ்பேஸ்ல தான் பிளானட்ஸ் அதெல்லாம் வருது. அதுக்கு மேலதான் அப்புறம் ஃபுல்லு பிளானட்ஸ், நம்ம மில்கி வே அப்படின்னு, நம்ம கேலக்சி அப்படின்றோம். அப்புறம் மில்கி வே, அதை தாண்டி போகும்போது இந்த மாதிரி கேலக்சிஸ், குரூப் ஆஃப் கேலக்சிஸ் நிறைய இருக்கிறத பாக்குறோம். அதை தாண்டி போனோம்னா பில்லியன் கேலக்சிஸ் இருக்கிறத பாக்குறோம். அது எல்லையே இல்ல. அதை போய் பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் அதெல்லாம் தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பாக்குறதுக்கும் நம்ம கிட்ட டெலஸ்கோப் இல்ல. ஒரு லாஸ்ட் அளவுக்கு பார்த்தோம்னா கோடிக்கணக்கான நம்ம இத்தினோண்டு பூமி, அந்த பூமியில ஒரு பெரிய கேலக்சியில நம்ம பூமி உள்ளோண்டு இருக்கு. அந்த மாதிரி கேலக்சிஸ், கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு, பில்லியன் கணக்கான கேலக்சிஸ் எண்ணி முடியாத அளவுக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி அதை விட மேலான ஒரு ஸ்தலத்துல இருக்கிறது தான் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு தான் யோவான் போனதை நம்ம பாக்குறோம். அது வந்து தூரத்துல மாத்திரம், எல்லையற்ற தூரத்துல இருக்கிறது மாத்திரம் இல்லாம மனுஷனுடைய சிந்தனை கற்பனைக்கும் எல்லையற்ற விதத்துல வித்தியாசமா இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி பரலோகம் இல்ல, நம்ம நினைச்சுக்கிற மாதிரி பரலோகம் இருக்க முடியாது. பரலோகம் எப்படி இருக்கோ அப்படிதான் பரலோகம் இருக்க முடியும். அதை பார்த்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அதனால இப்போ அதை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு யோவான் எழுதுறாரு. உதாரணத்துக்கு உங்களுக்கு அதனோட கஷ்டத்தை புரிய வைக்கணும்னா, எசேக்கியல்ல நீங்க புக்கு, எசேக்கியல்னு ஒரு புக் இருக்கு. அந்த தீர்க்கதரிசி வந்து பரலோகத்துக்கு அவர் போனார். அவரு போய் பரலோகத்தை பத்தி அவர் எழுதுற விவரத்தை படிச்சு பாருங்களேன். எசேக்கியல் 1:2 படிங்க.
அது யோயாக்கீம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5 வருஷமாயிருந்தது. அந்த 5 தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபா நதியண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகி எசேக்கியலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதோ வடக்கே இருந்து குசல் காற்றும் பெரிய மேகமும் அதோட கலந்த அக்னியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னியும் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிற்று. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 சேட்டைகளும் இருந்தன.
ஹலோ,
அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய சேட்டையின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4 அதனதின் முகங்களும் அதனதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோட சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாலும் மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாலு எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டிரண்டு செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற இரண்டிரண்டு செட்டைகள் அவைகளுக்கு அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகியில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவிரவர்த்திகளின் தோற்றமாய் இருந்தது.
சரி, போதும். நீங்க அதை கவனிச்சவங்க உங்களால புரிய முடியுதுங்களா? உங்க பொறுமையை சோதிக்கணும்ன்றதுக்காகத்தான் கொஞ்ச நேரம் படிக்க விட்டேன் நானு. ஒரு தயவுசெய்து இறக்கம் பண்ணி நிறுத்துங்கன்னு யாராவது கேட்பாங்களான்னு. கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு பாஷை. இதுக்கு அர்த்தம்லாம் என்ன? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உலகத்துல யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு அர்த்தங்க. சும்மா ஏதோ கதை சொல்லலாமே தவிர இதுக்கு அர்த்தங்கள்லாம் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. இது என்னன்னா விவரிக்க முடியாத ஒரு இடத்தை விவரிக்க முயலுகிற ஒரு ஒரு பாஷை. அது படிச்சு பாருங்க, வீட்டுல போய் ஒண்ணுமே புரியாது. தலை கால் கீழே புரியாது. நாலு கை வருது, மூணு தலை வருது, மிருகங்க வருது, ரெண்டு நாலு வீல் வருது, அங்க ஓடுது இங்க ஓடுதுன்ற மாதிரி. ஏன் அப்படின்னா விவரிக்க முடியாத ஒரு காரியத்தை, நமக்கெல்லாம் புரிய முடியாத ஒரு ரெண்டு குட்டி கண்ணுங்களை வச்சுக்கிட்டு இருக்க மனுஷன் அப்படிதான் பார்க்க முடியும் பரலோகத்தை. கோலி மாதிரி ரெண்டு கண்ணு வச்சுட்டு இருக்கோம், அத பரலோகத்தை இப்படி பார்த்தா அப்படிதான் தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இடம் பரலோகம் அப்படின்றத பாக்குறோம். இங்க யோவான் தான் ரெவலேஷன்ல தான் எழுதும் போது ரொம்ப கவனத்தோடு ஒரு பயத்தோடு, ஏன்னா தான் என்னதான் எழுதினாலும் கடவுளுடைய மகிமையை தன்னுடைய எழுத்துக்கள் குறைக்கத்தான் செய்யமே தவிர அது பெருசுப்படுத்த முடியாது. எவ்வளவுதான் பெரிய உதாரணம் கொடுத்தாலும் அது கடவுளுடைய மகிமையை மறைக்கிற விதமாகத்தான் இருக்கும்ன்ற உணர்வோடு அந்த அடையாள மொழியை பயன்படுத்தி அவர் எழுதுறத நம்ம பாக்குறோம். இதை வந்து நம்ம போய் எப்படின்னா அடையாள மொழியா இருக்கிறதுனால இதை போய் ஒரு ஆராய்ந்து ஒரு வஜ்ரக்கல் போல் இருந்தார் அப்படின்னா வஜ்ரக்கல் ஓ அப்படித்தான் இருப்பாரா கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு ஒரு எப்படி இதை படிக்கணும்னா, ஒரு கடல் கிட்ட நம்ம போறோம்னா கடலை போட்டு ரசிக்கணும்னா என்ன, ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துட்டு போய் ஒன்னு அந்த கீழே பார்ப்போம். நம்ம கடல்கிட்ட எப்படி பார்ப்போம்? நம்ம வந்து கடலை பார்க்கணும்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று அதனோட பிரம்மாண்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுவோம். எல்லாத்தையும் சகலத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஃபில்டு தான்வாங்க இங்கிலீஷ்ல, ஆச்சரியத்துல நிரம்புவோம். கிட்ட போய் அது என்ன இது என்னன்னு பார்க்கறதுல அந்த மாதிரி ஒரு எஃபெக்டுக்காகத்தான் இதை நம்ம படிக்கணும். அப்படிதான் நம்ம படிக்கணும். சரி, யோவான் பரலோகத்துக்கு அழைக்கப்படுறாரு, இன்வைட் பண்ணப்படுறாரு. இன்வைட் பண்ணப்பட்டு தான் எழுதப்படுறத நம்ம பாக்குறோம். அது எழுதுறதுனால பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா நமக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது. தேவவசனத்தை படிக்கிற நமக்கும் அந்த பரலோகத்தை எட்டி பார்த்து அதனோட இதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இது எப்படின்னா ஒரு பஞ்ச ஏழை, இது வரைக்கும் ஒரு சீட்டு வீடு கூட அவன் பார்த்தே இருக்க மாட்டான். அவனை கூட்டு போய் ஒரு குடிசைல ஃபுட் பாத்ல தான் வாழ்ந்திருக்கிறான். அவனை கூட்டு போய் மிக 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 பெரிய பேலஸ்ல கூட்டு போறோம்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா ஸ்லாக்கியமா இருக்கணும். ஏன்னா பாவத்திலேயே பிறந்தவங்க, பாவத்துல வீழ்ச்சி அடைந்தவங்க, பரிசுத்தம் வாசனை கூட என்னன்னு நமக்கு தெரியாது. பரிசுத்தம்ன்றது துளி கூட நம்மள இல்ல. நம்மள இருக்கிற பரிசுத்தம்லாம் நாடக பரிசுத்தம் தான், ஒரு சுயநலமான பரிசுத்தம் தான். உள்ள இன்னரண்ட் ஹோலினஸ் தானாவே இருக்கக்கூடிய பரிசுத்தம்ன்றதெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் வெறும் பரிசுத்தமா இருக்கிற அந்த இடத்துக்கு அழைக்கப்படுறோம்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நரகத்துக்கு தான் நம்ம போகணும். நம்முடைய குடியிருப்பு நரகம் தான். ஆனா நம்மள போய் பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டு அங்க காணும்படிக்கு இந்த உலகத்திலே இருக்கும் போது, அதன் பாவ சரீரம் பாவ மனுஷர்களா நம்ம இருக்கும் போது அழைக்கப்படுறோம்னா அது பெரிய ஸ்லாக்கியங்க, அது பெரிய பாக்கியம். அப்படி எண்ணிதான் அதை படிக்கணும். சரி, நம்ம அதை படிப்போம். மிக பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம அழைக்கப்படுறோம். யோவான் முதலாவது பார்த்ததை நம்ம என்ன பாக்குறோம்? அவர் வந்து ஒரு திறந்த கதவு, ஒரு திறந்த கதவு பார்த்தார். திறந்த, தனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கற மாதிரி ஒரு திறந்த கதவு. எல்லா உலக நிலைய விட்டு நீ இங்கே ஏறி வா அப்படின்ற ஒரு ஒரு அழைப்பு அவருக்கு. நீ இங்கே ஏறி வா அப்படின்னும் போது நம்ம பார்த்தோம் போன வாரமோ, இன்னமே யோவானுடைய பார்வையே மாறப்போகிறது. யோவான் பூமியையும் பூமி கடுத்த காரியங்களையும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கிற பார்வையே மாறப்போகிறது. இன்னமே வரப்போற அதிகாரங்கள்லாம் பரலோக ஆங்கிள் இருந்து பார்த்து நமக்காக எழுதப்படுகிறது. அதுதான் நம்ம பார்த்துக்கணும். நம்மளும் இன்னுமே ரெவலேஷனை எப்படி படிக்க போறோம், ஏன் புரியுது, எப்படி புரியும் ரெவலேஷன்னா, இது பரலோக ஆங்கிள் இருந்து பூமியை பார்க்குது. அப்பதான் அப்படி பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா இன்னமே ரெவலேஷன் தெளிவா நம்மளுக்கு புரியும். ஒரு ஒரு ஏர்போர்ட்ல நீங்க போனீங்கன்னா, பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லாம் ஒரு பார்த்தோம்னா எல்லாம் கொலப்படியா இருக்கிற மாதிரி தெரியும். இங்க பார்த்தா பஸ் போற மாதிரி தெரியும், அங்க பார்த்தா நாலஞ்சு பிளெயினுங்க போற மாதிரி தெரியும், நாலஞ்சு பிளெயினுங்க வர மாதிரி தெரியும். ஒரே கன்ஃபியூஷனா ஒன்னொன்னு இடிச்சிடாதான்ற ஒரு பயம் எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ரூம்னு இருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூம்ல போய் பார்த்தோம்னா எல்லாமே ஆர்டர்ல போறத நம்ம பார்க்க முடியும். எல்லாமே அந்த கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரிதான் யோவானுக்கு ஒரு அழைப்பு தான். எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலமா தெரியுதே, சபைகள்லாம் அலங்கோலமா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்னதான் ஆகிட்டு இருக்கு, ரோம் அட்டகூலியம் பண்ணுதே, அப்படிலாம் ஆகிட்டு இருக்கும் போது தான் வந்து கண்ட்ரோல் ரூம்க்கு அழைக்கப்படுறார். அதெல்லாம் அங்க இருந்து பார்த்தா அவனுக்கு அப்படிதான் தெரியும், இங்க வா, இங்க ஏறி வா அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு தான் மேல போகிறாரு. போன உடனே தான் பார்க்கிற முதல் காட்சி, இதோ ஒரு சிங்காசனத்தை கண்டேன், சிங்காசனத்தை கண்டேன். சிங்காசனம் போது இட்ஸ் சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகாரம், தன்னுடைய சாவரனிட்டி, கடவுளுடைய இறையாண்மை, கடவுளுடைய அதிகாரத்துக்கு ஒரு ஒரு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. இந்த சிங்காசனம் தான் எல்லா சிங்காசனங்களுக்கும் மேலான சிங்காசனம். இந்த உலகத்துல அநேக அதிகாரங்கள் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, போலீஸ்க்கு ஒரு அதிகாரம் இருக்கு, டிராபிக் போலீஸ்க்கு ஒரு அதிகாரம் இருக்கு. எல்லா அதிகாரத்தை விட, எல்லா சிங்காசனத்தை விட எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு அதிகாரம் இதுதான். இதுக்கு மேல ஒரு சிங்காசனம்ன்றது இல்ல. அது மாத்திரம் இல்லாம இந்த சிங்காசனம் தான் சகலத்துக்கும் ஊற்று, ஊற்று. இந்த சிங்காசனத்துல தான் சகலமும் வந்திருக்கிறது. இந்த சிங்காசனத்துக்கு தான், இந்த சிங்காசனத்துக்கு இருக்கிற வெளியில சகலமும் கடன்பட்டிருக்கிறது, எல்லையற்ற விதத்துல கடன்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் உற்பத்தின்னுவாங்க, அது இந்த சிங்காசனம் தான். எல்லாமே இங்க இருந்தா வந்துச்சு, இந்த சிங்காசனத்தை தான் பாக்குறோம். அப்படிப்பட்ட சிங்காசனத்தை பார்க்கும்போது அது அந்த படத்தை நீங்க பார்க்கணும். அதனோட முதலா படிச்ச உடனே அந்த படம் நமக்கு நல்லா தெரிய போகுது. அந்த சிங்காசனத்தை யோவான் எப்படி காட்டுறாருன்னா, கடவுளுடைய ஒரு ஒரு சர்க்கிள் 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 மாதிரி காட்டுறார். கடவுளுடைய சிங்காசனம் சென்டர்ல இருக்கு. ஒரு படம் கூட போடலாம். கடவுளுடைய சிங்காசனம், இதுதான் கடவுளுடைய சிங்காசனம். This is the throne of God. இதுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா அந்த நான்கு ஜீவன்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கடவுளுக்கு சிங்காசனத்துக்கு ரொம்ப அருகாம இருக்கிறதே அவருடைய குளோரி, அவருடைய சொந்த மகிமை தான். அந்த மகிமைக்கு வெளியே பாத்தீங்கன்னா இந்த நான்கு ஜீவன்கள் இருக்கிறத பாக்கலாம். அதை சுத்தி இருக்கிறத பாத்தீங்கன்னா 24 மூப்பர்கள் சுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை சுத்தி பாத்தீங்கன்னா கோடி 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 தேவதூதர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை சுத்தி பாத்தீங்கன்னா சுத்து சுத்து தான் எவ்வளோ சர்க்கிள் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் இதெல்லாம் வருது. இங்க எங்கேயோ ஒரு சின்ன மூலையிலதான் பூமி இருக்கு, அங்கதான் பாவ மனுஷருங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த பாவ மனுஷருங்களும் தன்னுடைய காட்சிக்குள்ளதான் இருக்கிறார்கள். The center of everything, center of under சராசரமே அந்த சிங்காசனம் தாங்க. அந்த சிங்காசனம் தான் சகலத்தையும் தன் கட்சி ஆட்சி ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. அதுதான் நம்ம பாக்குறோம், அதுதான் சென்டர். எங்கேயோ ஒரு மூலையில அடங்காத ஒரு பூமி இருக்கு. அது அடங்காம தனக்கு விரோதமா, தனக்கு விரோதமா எத்தனை செய்தாலும் அதையும் தான் இறையாண்மையில தான் கண்ட்ரோல் பண்ற. அவரை மிஞ்சி, அந்த சிங்காசத்தை மிஞ்சி ஏதாவது ஒரு மனுஷன் செஞ்சிட முடியுமா? அவன் எத்தனை பாவங்க தான் செய்தோம், எத்தனை அட்டுளிங்க தான் செய்தோம், எல்லாமே தன்னுடைய சித்தத்தின் ஆணைக்குள்ளதான் இருக்கிறது. புரியுதுங்களா? இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் தட் த்ரோன் இஸ் த சென்டர் ஆஃப் எவ்ரிதிங். அப்படித்தான் அந்த படம் நமக்கு தெரிய போகுது. அதான் நம்ம பார்க்க போறோம். எல்லா எல்லா தேவதூதர் ஆர்கேஞ்சல்ஸ்ன்றாங்க, அதுக்கப்புறம் தேவதூதருங்க, சாத்தான் பிசாசுங்க, அதிகாரங்க, துரைத்தனங்க, மனுஷக்குளம், பூமியிலையும் சமுதிரத்திலயும் இருக்கிற சகல மிருகங்களும் இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. எல்லாத்துக்கும் நடுவுல இருந்து சகலத்தையும் ஆட்சி செய்து வருகிறவர் அவர் தான். அந்த படத்தை தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே இந்த சிங்காசனத்தை சுத்தி தான் ரிவால்வ் ஆகுது. ரிவால்வ்க்கு தமிழ்ல என்ன சொல்றது? சுத்தி வருகிறதா? சுத்தி வருகிறது. இதை யோவான் எப்படி பார்க்கணும், யோவானுக்கு எப்படி காட்சி, அந்த சபை எவ்வளவுதான் போராடிக்கிட்டு இருக்கலாம் சபைகள், அந்த ரோம் அரசாங்கமே தங்களுக்கு விரோதமா இருக்கலாம், ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நடத்தி வரவர் யாரு, அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் தான். ரோம் கூட அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவர் கண்ட்ரோல்ல தன்னுடைய சித்தத்துக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டு வர்றார். அதெல்லாம் பொருட்டே இல்லாம ஆயிருது இந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக வரும்போது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிருது. அதுதான், அதுக்குத்தான் யோவான் கூப்பிடப்படுறார், இங்கே ஏறிவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து பார், இந்த ஆங்கிள் இருந்து பார்ப்பா, உங்களுடைய பார்வையை மாத்திக்கிட்டு இந்த ஆங்கிள் இருந்து பார், திஸ் இஸ் த சென்டர், த்ரோன் இஸ் த சென்டர். ஒரு ராஜாக்கள் வந்து போருக்கு போகும்போது, போர்ல வந்து அவங்க ஒரு கண்ட்ரோல் ரூம்னு இருக்கும், அந்த ரூம்ல வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க, ஒரு மேப் வச்சிருப்பாங்க, மேப் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஆட்சிக்குள்ள வந்துருச்சு, இது இன்னும் ஆட்சிக்குள்ள வரல, ஆனா அந்த மேப் அவங்களுடைய பிளாக் வச்சிருப்பாங்க, பிளாக், சின்ன பிளாக், அதை அப்படி தள்ளுவாங்க, தள்ளுனா அதை பிடிக்க போறோம் அடுத்ததுன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த சராசரத்தையே ஆளுகிற தேவன் வந்து யோவானை பார்த்து சொல்றாரு, நான் பிளாகை இப்ப தள்ள போறேன், சீக்கிரமா நடக்க போகிறவர்களை நான் உனக்கு காட்ட போறேன், என்ன காட்ட போறேன், இது முழு உலகமும் என்னுடைய கண்ட்ரோல்ல வர்றது, டைரக்ட் கண்ட்ரோல்ல வர்றத நடக்க போறதை தான் நான் காமிக்க போறேன் அப்படின்றத மாதிரி அழைக்கிறாரு. சரி, இது ஒரு பெரிய ஆறுதலா நமக்கு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நேரத்துல நம்ம பார்க்க வேண்டியது வந்து, எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு, ஒண்ணுமே தெரியல, என்னதான் நடக்குதுன்னு தெரியல, என்னதான் போகுதுன்னு தெரியலன்னும் போது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரெண்டு காரியம் சொன்னேன், ஒரு தொடர்ந்த பரலோக கதவு ஒரு விசுவாசிக்கு, ரெண்டாவது எல்லாமே அங்க ஒருத்தர் உட்காந்து கண்ட்ரோல் பண்றாரு, அவருடைய ஆணைக்கு அடங்கிதான் சகலமும் நடக்கு, சிறிய காரியங்கள்ல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் அவருடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றுமே வர முடியாது. அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்களா, பிராக்டிக்கலா நான் சொல்றேன், வாழ்க்கையில தலையே பிச்சு போற மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த சிங்காசனத்தை பார்க்கும் போது நமக்கு அமைதி ஏற்படுகிறது, சமாதானம் ஏற்படுகிறது. அதுதான் எல்லா விசுவாசிகளுக்கும் ஏற்பட்டுச்சு, அதை பார்க்கணும், நம்ம பார்க்க நம்ம கத்துக்கணும். சரி, அந்த சிங்காசனத்துல அந்த காட்சியில வந்து அந்த சிங்காசனத்துக்கு நம்ம பார்க்கிறோம், இப்ப வரப்போற எல்லா விவரமும் அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கிறத தான் விவரிக்கிறார். அந்த சிங்காசனத்தின் மேல யார் இருக்கிறது, அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கிறது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த சிங்காசனத்துக்கு மேலன்றத நம்ம பார்த்தோம்னா, அதுல உட்கார்ந்து இருக்கிறவர் யார், அவருடைய விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்ன போட்டிருக்கு தமிழ்ல, வஜ்ரக்கல்லா, பத்மராகத்துக்கும், வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்தும், இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப அழகான, ரொம்ப பிரகாசிப்பிக்கிற டைமண்ட்னு பாத்தீங்கன்னா அதான் வஜ்ரக்கல், வஜ்ரம் அப்படின்வாங்க இல்லைங்களா, வஜ்ரக்கல், அது அதை விவரிக்கிறாரு. ஆனா அப்படிதான் இருந்தாருன்னு இல்ல, அந்த மாதிரி அவருக்கு தெரியற வஜ்ரக்கல், அந்த வஜ்ரக்கல்னு போது அதனோட அழகு, அதனோட வேர்தினஸ், மதிப்பை நம்ம பாக்குறோம், மதிப்பு. அந்த பத்மராகம்ன்றது கடவுளுடைய பட்சிக்கிற, அவர் வெறும் அழகானவர் மதிப்புள்ளவர் மாத்திரம் இல்ல, ரொம்ப பயங்கரமானவர் அவர், ரொம்ப பட்சிக்கிறவர் அவர், ஏன்னா தானவன் அவர்கிட்ட போக முடியாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்ததாக அவர் சுத்தி என்ன இருக்கிறத பார்த்தோம், வானவில் இருக்கிறத பாக்குறோம், வானவில்ன்றது நம்ம உலகத்துக்கு ஒரு அடையாளம் நம்ம பார்த்தோம், தன்னுடைய கோபத்தை தான் அடக்கி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக, உலகத்துக்கு போர் செய்ய வராம தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இன்னொன்னு வந்து தன்னுடைய ஜனங்களோடு தான் செய்து கொண்ட உடன்படிக்கை, அவர் எல்லையற்ற தேவன், ஒரு சாவரின் காட். ஏன்னா அவருடைய சிங்காசனத்திலிருந்து தான் அண்ட சராசரத்தையும் சகலத்தையும் ஒண்ணுமே இல்லாததுல தான் அவர் கிரியேட் பண்ணார். சிங்காசனத்துக்கு விட்டு வெளியே இருக்கு பாருங்களேன், எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாததான் கிரியேட் பண்ணாரு. அது எல்லாமே அவருக்கு தேவையே இல்லை, ஏன்னா அது தேவையா இருந்துச்சுன்னா அவருடைய பரிபூர்ண சந்தோஷத்துக்கு அது தேவையா இருந்துச்சுன்னா அவர் எப்ப உற்பத்தி ஆனாரோ அப்பவே அது பண்ணிருக்கணுமா இருந்துச்சு. அதெல்லாம் தானா சுயமா இஷ்டமா பண்ணாரு, ஒண்ணுமே இல்லாததுல அது பண்ணதை திருப்பி ஒண்ணுமே ஆக்குறதுக்கு பெரிய அநியாயமா அவர் செய்யலாம். அதனால ஒண்ணுமே இல்ல, நம்மள என்னன்னா அவர் பண்ணலாம், ஏன்னா ஒண்ணுமே இல்லாததுல வந்தவங்க ஒண்ணுமே இல்லாம போயிருங்கன்னு அவர் செய்யலாம். பேர்பட்ட இறையாண்மை உள்ள தேவன் அவரு, அதனால எந்த அநியாயமும் இல்ல. ஆனா அவரு அவருடைய பெரிய கிருபையில ஒரு உடன்படிக்கை செஞ்சுகிட்டார். அதனோட அவருடைய சாவரண்டில அவர் அப்படி செய்ய முடியும், பாவத்தினால உன்னை போட்டு அழிச்சிருக்க முடியும், நீ ஒரு பாவத்தை செய்யறதுனால ஏன் அவர்கிட்ட தாங்கிக்கணும், போட்டு நம்மள நசுக்கி போட முடியாது, ஒண்ணுமே எல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியும். ஆனா அவருடைய சாவரண்டிய அடக்கிறதுக்காக, உடன்படிக்கை அந்த அந்த ரெயின்போல தன்னை அடக்கிக்கிறாரு. அதனாலதாங்க நம்ம இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறது இந்த பூமியில. இவ்வளவு பாவம் செஞ்சு, இவ்வளவு தப்பு செஞ்சு, இவ்வளவு அநியாயம் செஞ்சு அந்த தேவன் இன்னும் பொழைக்க விடுறாரு. அவருடைய கண்ட்ரோல்ல நான் எதுக்குமா, அவருடைய உடன்படிக்கை அவர் அடக்குதுங்க. அவருடைய உடன்படிக்கை தான் அவர் நிறுத்துது. ஏன்னா அவருடைய நீ நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மாறாதவர்ன்றது காரணம். மல்கியால போட்டிருக்கு, because I am maarada, I am unchanging God, you are still not consumed endra. Nee aliyadarkathukku adu oru kaaranam. Adha paakkrom than iyalbulla andha devan vande nama theviya illa aanalum thannudaiya udan padikeyila thanai adakkikitta da nama paakkrom. Adhu oru control ah. Udan padikeyendrathu oru oru romba oru நம்ம நம்ம காலத்துல எல்லாம் அதை பத்தி நிறைய பேசுறது இல்ல. ஆனா ரொம்ப ஆறுதலான வார்த்தை தெரியுங்களா, நம்ம நிறைய படிச்சுக்கணும் உடன்படிக்கையை பத்தி. பைபிள்ல உடன்படிக்கையை பத்தி ரொம்ப போட்டிருக்கு. ரெண்டு உடன்படிக்கை என்னென்ன? அது கிரியையின் உடன்படிக்கை, அப்புறம் கிருபையின் உடன்படிக்கை. இது ரெண்ட பத்தி நம்ம சிடி பார்த்திருக்கோம். நான் சிடி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம், விசுவாச அறிக்கையில் இருக்கு. இது ரெண்டும் ஒழுங்கா நம்ம சரியா கிரகித்து படிச்சுக்கிட்டோம்னா முழு பைபிளையே ஒன்றிணைக்கிறது இந்த உடன்படிக்கை தான். எத்தனை கள்ளப்போதகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், உள்ள பழைய உடன்படிக்கை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் எல்லாரையும் குழப்புறது. இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா திஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஆல் தியாலஜி அப்படின்னாரு ஒரு பியூரிட்டன். உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை நம்ம பாக்குறோம். அந்த உடன்படிக்கையில தான் சகலத்தையும் அவர் ஆட்சி செய்யறாரு, அந்த கண்ட்ரோல்ல தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யறாரு. பெரிய காரியங்கள் எடுத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியில இருந்த நாடுகள் பாத்தீங்கன்னா அசிரியா நாடு இருந்துச்சு, பாபிலோன் நாடு இருந்துச்சு, அந்த நாடுகள்லாம் வச்சிருந்தாரு, கிரேக் நாடு இருந்துச்சு. ஆனா அந்த நாடுகள் எல்லாம் அவர் நடத்தினது காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய உடன்படிக்கை ஜனங்களை சரி பண்ணணும், அவங்களுக்கு தப்பு செய்யும் போது தண்டிக்கணும், இவங்களுக்கு பயன்படுத்துக்கிறது தான் அவங்கள நடத்திட்டு வந்தார். இன்னைக்கு கூட உலகத்தை அவர் நடத்தி வர்றது எதுக்கு தெரியுங்களா? அவருடைய உடன்படிக்கைக்காகத்தான். ஆபிரகாம் கிட்ட சொன்ன மாதிரி உலகத்தை ஒரு நீதிமான் இருந்தா உலகத்தை அழிக்காம இருப்பேன்றதுல அவருடைய உடன்படிக்கை செய்ததுனாலதான் உலகம் பொழைச்சு போகுது. இல்லைன்னா உலகத்தை விடவே மாட்டாரு. அந்த வானவில்லே அடக்கிக்கிட்டு இருக்கிறது காரணம் அந்த உடன்படிக்கைக்காகத்தான், இல்லைன்னா உலகம் அழிச்சு போயிருக்கலாம். அப்படிதான் நம்ம பாக்குறோம். தன்னுடைய ஜனங்க தான் முக்கியமா இருக்கிறது தனக்கு பாக்குறோம். அதான் இந்த ரெவலேஷன்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் என்ன, உலகம் எப்படி முடிய போகுது, ரஷ்யா கதை என்ன ஆக போகுது, இஸ்ரேல் கதை என்ன போகுது, யுஎஸ் கதை என்ன ஆக போகுதுன்றத எப்படி முடிய போகுதுன்றதுல அவருடைய சபையை தான் எப்படி பாதுகாத்து மத்தவங்கள அந்த சபைக்காக எப்படி பயன்படுத்துறாருன்றத தான் நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். நம்ம இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய பாடங்களை பார்ப்போம். அடுத்ததாக போட்டிருக்கிற விவரத்தை நம்ம பார்த்தோம். மூணாவது வசனம்,
வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிருக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது.
ஓகே,
அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று.
சரி, அந்த பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று, அதை நம்ம பார்க்கல போன வாரம். மரகதம்னா என்ன? மரகதம் என்ன கலர் இருக்கும் தெரியுங்களா? கிரீன், எம்ரால்ட், எம்ரால்ட், எம்ரால்டுன்னு இங்கிலீஷ்ல, அது கிரீன் கலர் இருக்கும். அந்த அந்த வானவில் வந்து அதனுடைய டாமினன்ட் கலர் என்ன போட்டிருக்குன்னா கிரீன் கலர்னு போட்டிருக்கு. பைபிள்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ன்றது வந்து ஒரு 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 இரக்கத்துக்கு, ஒரு கிருபைக்கு தான் ஒரு அடையாளம். இட்ஸ் எ மர்சி, அது பார்த்த மாதிரி மர்சிக்கு தான். கலர்லயே மெடிக்கல்ல கூட சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. மனுஷனுடைய கண்ணுக்கு வந்து ரெட் கலர்லாம் அவனுக்கு பயம் கொடுக்கும், ரெட் கலர் பயம் கொடுக்கும். ஏன்னா அது ஜஸ்டிஸ்க்கு ஒரு அறிகுறி, பயம் கோபத்துக்கு ஒரு அறிகுறி ரெட் கலர். இன்னும் ஒயிட் கலர் அவனுக்கு நல்லா இருக்குமா? பாத்துக்கிட்டே இருந்தா இந்த ஸ்னோ இதுல எல்லாம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் கண்ணு வலிக்கும், அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்னோ இதுல பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா. மனுஷனுடைய கண்களுக்கு ரொம்ப ஸ்மூதா சூதிங்கா இருக்கக்கூடிய கலர் என்ன தெரியுமா? கிரீன். அந்த கிரீனை பார்த்தானா ரொம்ப நல்லா ஹெல்த்தி அவனுக்கு. கிரீன்னா ரொம்ப இறக்கம் உள்ளது, ரொம்ப நல்லது அவனுக்கு. அந்த மாதிரி அந்த சிங்காசனத்தின் பயங்கரங்க பார்த்து நம்ம மிரண்டுடக்கூடாது என்பதற்காக அங்கு கிரீன் கலர் இருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்தோம், அது இறக்கத்தின் அறிகுறியாக அதை போட்டு தன்னை போர்த்தி கொண்டிருக்கிறார். சரி, அப்புறம்
அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் தென் வஸ்திரம் தரித்து தங்கள் சிறப்புகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன்.
சரி, தேவனுடைய சிங்காசனத்தை பத்தி நம்ம படிச்சுக்கிறோம். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு சிங்காசனம் மாத்திரம் இல்ல, அங்க எத்தனை 24 சிங்காசனங்கள் சுத்தி இருக்குதுன்னு நம்ம பாக்கிறோம். அந்த காலத்துல இருக்கிற மனிதர்கள் வந்து அந்த சிங்காசனம்னா அவங்களுக்கு ரொம்ப கிராண்ட் இல்லைங்களா. அந்த காலத்துல ராஜா ஆட்சி, நமக்கு தான் இப்பனா சிங்காசனம்னா என்னவோன்னு நினைக்கிறோம், நம்ம ரிசப்ஷன்ல போடுற சேர்ன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம சிங்காசனம்னா அந்த காலத்துல ரொம்ப கிராண்ட். ரோம் ஆட்சின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கும், சீசர் அதுல பெருசா உட்கார்ந்து இருப்பாரு, அவரு கீழே சிங்காசனங்கள் இருக்கும், செனட், ஒரு சீசருடைய செனட் என்னுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்கன்னா அவருடைய மந்திரிகள், அவருடைய ஆலோசனை சங்கம், அவருடைய சபை, அவருடைய சங்கம் அப்படின்வாங்க. அங்க அங்க உட்காந்துட்டு இருக்கவங்களாம் சாதாரணப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க, பெரிய ஆளுங்க தான் அங்க உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். ஏன் அது பார்க்க முடியுதுன்னா, யோவான் வந்து அந்த சிங்காசனத்தை விவரிக்கிறாரு, ஆனா அது அவருக்கு பத்தல, பத்மராகன்னு சொல்லி விட்டுட்ட. ஆனா அந்த சிங்காசனத்து மகிமைய நான் முழுசா சொல்ல முடியுமா? அத சிங்காசனத்தை பெருசுபடுத்துக்கிற மாதிரி, என்னோட மகிமைய உயர்த்துக்கிற மாதிரி இன்னும் அதை சுத்தி இருக்கிற நான் இப்பயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்ப்போம்னு இன்னும் நாலு காரியங்களை அது பக்கத்துல சேர்த்து விடுறாரு. ஏன் அதெல்லாம் பக்கத்துல இருக்கிறது பெருசு இல்ல, அந்த சிங்காசனம் எவ்வளவு கிராண்டு, எவ்வளவு கிராண்டா இருந்தா இதெல்லாம் அதை சுத்தி இருக்கும். நம்ம அதனோட கிராண்ட்னஸ் உயர்த்துவதற்காக இன்னும் நாலு காரியங்களை, அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கிற நாலு காரியங்களை தான் விவரிக்கிறார். என்ன அந்த சிங்காசனத்தை சுத்தி? முதலாவது அவருடைய தேவனுடைய அந்த கிங்குடைய ராஜா தான் சிங்காசனத்துல உட்காருவாரு. அந்த கிங்குடைய அந்த கிங்கை சுத்தி இருக்கிற அவருடைய சபை, அவருடைய சங்கம், அவருடைய சங்கத்தை பத்தி தான் விவரிக்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆளுங்க, உலகத்துல பெரிய பெரிய ஆளுங்க பாத்தீங்கன்னா அவங்க பப்ளிக்கா வரும்போது தனியா வரமாட்டாங்க இல்லைங்களா, தனியா வரமாட்டாங்க, கூட்டத்தோடு தான் வருவாங்க, பெரிய குரூப்போடு தான் வருவாங்க. ஏன் அவங்களுக்கு பயமா? இல்ல, ஒரு அவங்க அது கூட்டத்தோடு வர்றது வந்து அவங்களுடைய மதிப்பை, அவங்களுடைய உயர்வு தன்மத்தை அது பெருசுப்படுத்துது, அவங்களுடைய தகுதி. அப்போ அவ்வளோ பெரியவங்க அவங்க, அவங்க சாதாரணப்பட்டவங்க இல்லை. ஒரு குரூப்போடு எவ்வளோ குரூப்போடு வராங்களோ அவ்வளோ பெரிய ஆள் அவரு அர்த்தம். முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி ஒரு 20 கார் போச்சுன்னா அவர் பெரிய ஆள் என்ன அர்த்தம். அந்த மாதிரி நமக்கு அப்படி தானே புரியும், நமக்கு அப்படி சொன்னா தானே புரியும். அந்த மாதிரி சொல்லுவதற்கு அதை சுத்தி இருக்கிற சிங்காசனத்தை அவர் எவ்வளோ பெரியவருன்றத நம்ம புரிய வைக்கிறதுக்காக அவர் சொல்றாரு. ஏ அதை சுத்தி இருக்கிற சிங்காசனம், அவனுடைய ஸ்டேட்டஸ், அந்த சிங்காசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் நம்ம புரிந்து கொள்வதற்காக. சரி, இதுல 24 மூப்பருங்கன்னு போட்டிருக்கு, 24 மூப்பருங்க. யார் இவங்க அப்படின்னு பார்க்கணும் நம்ம. யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இந்த மாதிரி இந்த 24 மூப்பர்கள் யார் இவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் தேவ தூதர்கள், தேவ தூதர்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஒரு காலங்கள்ல, அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ஒத்து வரல, பைபிள்ல பார்க்கும்போது அது ஒத்து வரல. ஏன் ஒத்து வரலன்னு நான் சொல்றேன் காரணம். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத நான் பாக்குறோம், சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத, அமர்ந்து இருக்கிறத பாக்குறோம். ரெண்டாவது இவங்க ஆட்சி செய்யறத பாக்குறோம். பைபிள்ல எங்கேயுமே தேவ தூதர்ங்க வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு இல்லை. அவங்கள வந்து அவங்க ஆட்சி செய்யற மாதிரி அவங்க இல்ல, அவங்க பணிவிடைக்காரர்கள், ரோமர் எபிரேயர் 1 போட்டிருக்கு. அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இல்ல, அவங்க காத்திருக்கிறாங்க பிரசன்னத்துல, தேவ பிரசன்னத்துல, இல்ல பறக்கிறாங்க, ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கிற மாதிரி கூட இருக்குது. அவரு எப்படி ஏதாவது எதை கொடுப்பாரான்னு நின்னுகிட்டு பாடுறது, நின்னுகிட்டு இருக்கிறத போட்டிருக்க தவிர, அவங்க உட்கார்ந்து ஒரு ஓய்வை அடைந்திருக்கிறார்கள்ன்ற மாதிரி பைபிள்ல இல்ல. அதனால தேவ தூதர்கள் சொல்றது கஷ்டம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்க, வெண் வஸ்திரம். வெண் வஸ்திரம்னு பாத்தீங்கன்னா, 3 Revelation 3:5 படிங்களா, 3:5
ஜெயம் கொள்ளுகிறான் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிருபி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும்.
சரி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கிறார் அப்படின்றார். அப்படின்னு பார்க்கும்போது அது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தமா நம்ம பார்க்கிறோம். வெண் வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கற அப்படின்னும் போது பரிசுத்தவான் கொடுக்கதா பாக்குறோம். இன்னொன்னு வந்து அவங்க தலையில என்ன இருக்குன்னு பாக்குறோம், பொன் முடியா, கிரீடம், கிரீடம் இருக்கிறத பாக்குறோம், பெண் கிரீடம், பொன் கிரீடம். அந்த கிரீடம் பாத்தீங்கன்னா அதுக்கு வார்த்தை வந்து ஸ்டெஃபனாஸ், ரெண்டு வார்த்தை இருக்கு கிரீடம். டயடம்ன்றது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிறது, ஸ்டெஃபனாஸ்ன்றது வந்து ஒரு ஒரு ஜெயம் கொண்டு வாங்கின கிரீடம், ஜெயம் கொண்டு வாங்கின ஒரு கிரீடம். தேவ தூதர்ங்க வந்து எந்த பாவ போராட்டிலையும் ஈடுபடுறதில்ல, யார்கிட்டயும் சண்டை போட்டு ஜெயம் கொள்ற மாதிரி, அவங்க ஜெயம் கொண்டு ஒரு கிரீடம்ன்ற மாதிரி கடவுள் எங்கேயுமே ப்ராமிஸ் பண்ணதில்ல. எங்க மனுஷனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கார்? ரெண்டு ரெவலேஷன் 2:10 படிங்களா, அதுலயே போட்டிருக்கு.
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்காக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
உனக்கு தருவேன் கிரீடத்தை, பரிசுத்தவான்களுக்கு தான் ஆண்டவர் பிராமிஸ் பண்றார். இன்னொன்னு கூட படிக்கலாம், 2 தீமோத்தேயு 4:8 படிக்கலாம். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால இது தூதர்களா இருக்க முடியாது, இந்த காரணங்கள்னால தூதர்களா இருக்க முடியாது. இது என்னமா நம்ம பார்க்கலாம்னா, மீட்கப்பட்ட மனித குலத்தின் மனித குலம் நம்ம பார்க்கலாம். ஏன் 24 அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிரானிக்கல்ஸ்க்கு 4 ஆகமம், 1 கிரானிக்கல்ஸ் நீங்க எடுக்க வேண்டியது, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். 24 நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது வந்து ஆலயத்துல ஆசாரியர்களை செலக்ட் பண்றார். ஆசாரியர்களை செலக்ட் பண்ணும் போது 1000கணக்கான ஆசாரியர்கள் இருப்பாங்க, அதுல இருக்கிற எல்லா ஆசாரியர்களை ஒரு பிரதிநிதித்துவம் படுத்துற மாதிரி, அதாவது ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. இப்ப பார்லிமெண்ட்லன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமா பார்லிமெண்ட்டுக்கு போய் நம்மளுடைய குறைகளை சொல்ல முடியும் இல்ல? நமக்குன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணி நம்மள அனுப்புறோம், நம்மள ஒரு பிரதிநிதித்துவம் படுத்துறாரு பார்லிமெண்ட்ல. அந்த மாதிரி தாவீது என்ன பண்ணார், எல்லா ஆசாரிய கூட்டத்தை பிரதிநிதித்துவம் படுத்துற மாதிரி 24 பேரை செலக்ட் பண்ணி அங்க ஆலயத்துல வைக்கிறார். நீங்க படிச்சுக்கலாம் வீட்டுல போய். இன்னொன்னு கூட அவர் என்ன பண்றாரு, பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பாடுறவங்க அதுலயும் 24 குரூப்பா அவர் பண்றார், 24 டிவிஷன்ஸா பண்றார். பார்க்கும் போது 24 நம்பர் வந்து இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் நம்பர், ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு பிரதிநிதித்துவம் படுத்துற மாதிரி அதை நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 24 ஒரு கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன், 12 into 12 நிறைய வரும் பைபிள்ல, ரெவலேஷன்லயே வரும். 12 into 12 போது பழைய ஏற்பாடுல இருக்கிற பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாடுல இருக்கிற பரிசுத்தவான்களும், எப்படி பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரங்கள் இருந்துச்சோ, புதிய ஏற்பாடுல எப்படி 12 அப்போஸ்தலர் இருந்த சபையை கட்டினாங்களோ, பழைய ஏற்பாடுல இருக்கிற பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாடுல இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பிரதிநிதித்துவம் தான் அங்க 12 மூப்பர்களாக நமக்கு சொல்லப்படுகிறது. அது பழைய ஏற்பாடுல சபை இருந்துச்சு இல்லைங்களா, பழைய புதிய ஏற்பாடுல மாத்திரம் வந்துடல, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கொண்ட சபையுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம அங்க பாக்குறோம். இது வந்து அவங்க படிக்கிறவங்களுக்கு முதல் 100 ஆண்டு சபைக்கு ரொம்ப ஆறுதலா, ரொம்ப இதா இருந்திருக்கும், என்கரேஜிங்கா இருந்திருக்கும். ஏன்னா எத்தனை பேர் அவங்க சபையில இருந்து செத்து போயிருப்பாங்க, ரத்த சாட்சியா அந்திவா நம்ம பார்த்தோம், நியாயமா போட்டு கொண்டுட்டாங்க, பாலிகார்ப்ப நம்ம பார்த்தோம், பயங்கரமா சாவடிச்சுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை பார்க்கும்போது என்ன என்கரேஜ்மெண்டா இருக்கும், இங்க ஒரு விசுவாசி ரத்த சாட்சிய கண்ண மூடனா அவர் வெள்ளை அங்கே போட்டுட்டு சிங்காசனத்துல கிரீடத்தை போட்டுட்டு சிங்காசனத்து மேல ஆட்சி செய்யற நிலைமையில உட்கார வச்சிருக்காரு கடவுள். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்காது, ரத்த சாட்சியா கூட சாவறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்ற மாதிரி அவங்களுக்கு வராது. இது ஒன்னும் இல்ல பெருசு, அதுதான் அங்க சொல்றாரு, நீ பிசாசானவன் உன்னை காவலிலே போட போறான், 10 நாள் காவல் வரப்போது, மரண பரியந்தம் நீ உண்மையா இருந்தீனா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்க சிங்காசனத்தை போட்டு உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் கொடுக்கிறேன். அதுதான் ஸ்மிர்னா சபைக்கு அவர் சொன்னார். ஸ்மிர்னா சபையில செத்தவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, ஆட்சி செய்துகிட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது பெரிய என்கரேஜ்மெண்டா அவங்களுக்கு இருக்கும். அதான் நம்ம பாக்குறோம். சரி, அவங்க வெள்ளை அங்கின்றது பூர்ணமான இயேசுடைய நீதியை தாங்கள் தரித்து கொண்டு வெற்றி கொண்டவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக சிங்காசனத்தை சூட்டி அவங்க அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை பாக்குறோம் நம்ம. சரி, அடுத்தபடியாக இது மாத்திரம், இது வந்து ஏன் அங்க உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் சிங்காசனத்துல இருக்கிறாங்கன்னா, அந்த ராஜானுடைய மகிமைய அதோட மாட்சிமைய அதிகப்படுத்துவதற்கு. அவருடைய சபைய அங்க ஒரு சிங்காசனம் மாத்திரம் இல்ல, அவர்கிட்ட வந்து ஏனோ தானோ நாய் காட் எப்படி இருக்கிறீங்க அப்படின்லாம் வந்துட முடியாது. ஒரு சபையிலன்னா அவரு அப்பாதான், அவரு ஆனா அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு கீழே ஒரு 24 மகாபெரிய சிங்காசனங்கள் இருக்கு. அவர் சபையில உட்கார்ந்து இருக்கிற தேவன் கிருபன் சிங்காசனம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அவர்கிட்ட பயபக்தியோடு போகணும். அவருடைய மகிமையை உயர்த்துவதற்காக அந்த 24 சிங்காசனத்தை பத்தி ஒரு விவரம் நமக்கு கொடுக்கப்படுதாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம்.
அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன.
சிங்காசனத்திலிருந்து இடி மின்னல் நமக்கு என்னன்னு தெரியுங்களா? போன வாரம் பெங்களூர்ல ரொம்ப பெரிய இடி மின்னல் வந்துச்சு, பெரிய ஐஸ் மலை எல்லாம் வர மாதிரி வந்துச்சு. இடி மின்னல் அதை நம்ம உணர்றது இல்ல ரொம்ப. நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் நான் கூட எங்க வீட்டுல இருந்து வெளியே பாத்துட்டு இருந்தோம், அது இடி அடிக்கிறது பில்டிங் எல்லாம் ஒயிட் ஒயிட்டா தெரியுது, பயங்கர பிரைட்டா தெரியுது. ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள் நம்ம ஊர்ல எல்லாம் அவ்வளவு பெரிய இடி மின்னல் எல்லாம் வர்றது இல்ல. சில இடங்கள்லாம் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் எலக்ட்ரிக்கல் லைட்னிங்னுவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி இடங்கள்ல இடிங்களை பாத்தீங்கன்னா, மின்னலை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரச மரம், 100 வருஷம் 200 வருஷம் அரச மரம் இருக்கும், அத வந்து ஒரே இடி மின்னல் தான் துண்டு துண்டாய வேரோடு பிச்சு கீழே போட்டிருக்கோம் அந்த மின்னல். அந்த மாதிரி பவர் சிலது சத்தம் பாத்தீங்கன்னா, இடி எல்லாம் பாத்தீங்கன்னா பூமி அதிரும், இருக்கிற பூமி வீடெல்லாம் அதிரும் அந்த சத்தத்துல. அதிருந்து நம்ம அந்த பிள்ளைங்கெல்லாம் போய் எங்கயா ஒளிஞ்சுக்கிட்டு நம்மள கெஞ்சோம், ஐயோ இதை நிறுத்துங்க, நம்ம என்ன பண்ண முடியும், நிரண்டு போகிற அளவுக்கு இடி மின்னல் சில இடங்கள்ல இருக்கும். அதை நம்ம உணரணும், அந்த அந்த டைம்ல வரும்போது தான் நம்ம யோசிச்சு பாக்குறது. இப்ப எல்லாம் சொன்னா ஒண்ணும் பூரா புரியறது இல்ல. அந்த மாதிரி இடி மின்னல் அங்க வந்துகிட்டு இருக்கு, பயங்கரமா வருது. ஏன்னா இந்த இந்த பூமியிலேயே மிகப்பெரிய டிஸ்பிளே ஆஃப் எனர்ஜி அண்ட் பவர், அந்த எனர்ஜிக்கும் அந்த பவருக்கும் மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? இடியும் மின்னல் தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மின்னல் அடிக்குதுன்னா கருப்பா இருக்கிற ஒரு வானம் ஒரு நிமிஷத்துல அப்படியே பிரைட்டா ஃபோக்கஸ் லைட் அடிச்ச மாதிரி மாறுது பாருங்களேன். எவ்வளவு பவர் இருக்கும் அதுல, அது எவ்வளவு பவர் இருக்கும், அந்த சத்தம் அப்படி வருதுன்னா எவ்வளவு அதுக்கு பவர் இருக்கும், எவ்வளவு எனர்ஜி இருக்கும் அதுல. அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய பவர் அதாங்க, இடி மின்னல் வருதுன்னா அந்த சிங்காசனத்திலிருந்து அதனோட அதனோட ஊற்று எங்க இருந்து வருதுன்னு அவர் சொல்றாரு. சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி இடி மின்னல் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அவங்க கண்ணு போயிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கலாம், கண்ணு போயிருக்கு. சில பேர் செவிடா இருக்காங்க, சில பேர் மென்டலா இருக்காங்க, சத்தெல்லாம் கேட்க முடியாம. அந்த மாதிரி பயங்கர எனர்ஜி அது, பயங்கர பவர் அது. சில ஊருங்கள்ல கூட சில மதங்க வந்து இடி மின்னல கடவுளா கும்பிடுவாங்க. ஆனா அதுதான் பெரிய பவர், அதை விட பெரிய பவர் உலகத்துல இல்ல. அது வந்து இந்த சிங்காசனத்திலிருந்து வருகிறது. அதான் நமக்கு யோவான் என்ன காட்டுறாரு, அதனுடைய ஊற்று எங்க தெரியுமா, எங்க இருந்து புறப்படு தெரியுமா, இங்க இருந்து தான் வருது, இங்க இருந்து தான் வருது. தி கிரேட்டஸ்ட் டிஸ்பிளே ஆஃப் பவர். இதுக்கப்புறம் பார்க்க போறோம் கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரப்போகுது. 7 முத்திரைகள் திறக்கப்பட போது, 7 எக்கால சத்தங்கள் ஊதப்பட போது, 7 கோபாக்கினை கலசங்கள் இந்த உலகத்தில் ஊத்தப்பட போது. அது ஒன்னொன்னு நடக்கும் போது என்ன வருதுன்னா இது வரும், ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் மாதிரி. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டன, டமால் இடி மின்னல். 7 எக்கால சத்தங்கள் ஊதப்பட்டன, இடி மின்னல். அப்படித்தான் வரப்போகுது, ஒன்னொன்னா வரப்போறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னன்னா ஒரு 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 ட்ரெய்லர். எதுக்கு ட்ரெய்லர்? இந்த பாவ உலகத்தை பிச்சு சுக்குநூறாக்கி கிழிக்க போறாரு அவர். அதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி காட்டுறாரு, பிக்க போறாரு, வந்தாருன்னா விக்க போறாரு அவங்களுக்கு. அதுக்கு ஒரு ட்ரெய்லர். இடி மின்னல்னா என்ன தெரியுங்களா? இடி மின்னல் அது அதனோட அர்த்தமே என்னன்னா, என்னதான் அகங்காரம் உள்ள பிடிச்ச மனுஷனா, பெருமை உள்ள மனுஷனா, உணர்வில்லாத மனுஷனா உலகமா இருந்தாலும், அவங்களுக்குள்ள திகிலையும் பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்த கெப்பாசிட்டி உள்ள தேவன் நான். என்கிட்ட இருந்து இடி மின்னல் வந்துச்சுன்னா நடுங்க வைக்க முடிய தேவன் நான், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. எவ்வளவுதான் அசையாம இருக்கலாம், நீ எவ்வளவுதான் ஆடாம இருக்கலாம், என்கிட்ட நான் ஏதாவது பண்ணேன்னா உன்னை அசைக்க வைக்க முடியும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. உன்னை நடுங்க வச்சு சாஷ்டாங்கமா உழுவ வைக்க முடியும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதான் காட்டுறாரு அந்த இடி மின்னல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் காமிச்சாரு, உங்களுக்கு தெரியுமா, யாத்ராவனம் படிச்சோம்னா, இன்னும் படிச்சுட்டு வரப்போறோம், 16 இருக்கும், 19 உணராத ஜனங்களா இருந்துச்சுங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு சாம்பிள் அவங்களுக்கு காமிச்சார், படிப்போமே உதாரணத்துக்கு, 19:16. யாத்ராகமம். எவ்வளவுதான் முறுமுறுக்கிற உணர்வு இல்லாத பெருமை உள்ள அங்காரம் உள்ள ஜனங்களா இருந்தாலும் அவங்கள திகில் அதிர்ச்சி நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நான். 19:16
மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள்.
பாருங்களேன், ஏன் அப்படி பண்ணணும்? நீங்களாம் உணர்வு இல்லாம இருக்க கூடாது. காடுனா நீங்க ஏனோ தானோ எடுத்துக்க கூடாது. இறக்கமா இருக்கிறாருன்னு நடுங்க வச்சிருவார் தான் அவர் காட்டுறாரு. அவருக்கு பயங்கர கெப்பாசிட்டி இருக்கு. இடி மின்னலை தான் காட்டுது. கெப்பாசிட்டி டு மேக் ஷிவர். நம்ம இடி மின்னல பயப்படுறது இல்ல. வீட்டுல வரும்போது என்ன எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் பயம் கொடுத்துறது இல்லையா, என்ன ஆக போகுதுன்னு அவனால பண்ண முடியும். அதுதான் அவர் காட்டுறாரு, சிங்காசனத்துல இருந்து வருகிறது அப்படின்னு. சரி, அந்த ஜனங்க பயந்து நடுங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்ததாக பார்ப்போம், இடி மின்னல் வருது அந்த சிங்காசனத்துல இருந்து. இது ஒரு சாம்பிள், ஜட்ஜ்மெண்ட் வரப்போற ஜட்ஜ்மெண்ட் சாம்பிள் காட்டுறாரு. பிக்க போறாரு இந்த உலகத்தை, அதுக்கு ஒரு சாம்பிளா காட்டுறாரு. சரி, அடுத்ததாக பார்ப்போம்.
தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன.
ஏழு அக்னி தீபங்கள், ஏழு விளக்குகள் இல்ல, ஏழு குத்து விளக்குகள். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து லேம்ப் ஸ்டாண்ட்ஸ். தமிழ்ல இங்கிலீஷ்ல லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ராங், அது டார்ச்சஸ். அது ஆக்சுவலா டார்ச்சஸ்னா ஒரு பெரிய பந்தங்கள், பந்தம்னுவாங்க இல்லைங்களா. அப்படியே பத்திக்கிட்டு எரியிற ஏழு பந்தங்கள் எங்க இருக்குது? சிங்காசனத்துக்கு முன்பாக பிளேசிங் லைட்ல இருக்குது. அது என்ன யோவானே அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்கன்னு அவரு எக்ஸ்பிளைன் கூட பண்றாரு. அது ஒன்றும் பெரிய கேள்வி இருக்கக்கூடாது. என்னது? ஏழு ஆவிகள், பரிசுத்த ஆவி. நம்ம ஒரு ஆவின்னு தானே கேள்விப்படுறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. ஏழு ஆவிகள் ஆவியேன்ற வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஏழு ஆவிகள்னா பரிசுத்தாவியினுடைய முழுமையை குறிக்கிறது. அவருடைய முழுமையான ஏழு விதமான பணியை குறிக்கிறது. ஐசாயா 11:2 அவருடைய ஏழு விதமான ஊழியங்களை போட்டிருக்கிறது. நம்ம பார்க்கலாம், பார்த்திருக்கிறோம் அதை பத்தி. அதை குறிக்கிறது. இஸ் பெர்ஃபெக்ட், போதுமானவர், சகலத்துக்கும் போதுமானவரை குறிக்கிறது. இந்த இந்த அடையாள மொழியில, இந்த அப்போகலிப்டிக் லாங்குவேஜ்ல யோவான் நமக்கு என்ன சொல்ல பாக்குறாருன்னா, அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு பட்சிக்கிற ஏழு பந்தங்களை, டார்ச்சஸ் நான் பார்த்தேன். அந்த டார்ச்சஸ் என்ன தெரியுமா? ஏழா இருக்கிறதுனால கடவுளுடைய எல்லாத்தையும் உள்ளடக்கிய பரிபூர்ண ஆவி அவர். இந்த உலகத்துல தான் தன்னுடைய தீர்மானத்தை எதன் மூலமா நிறைவேற்ற போறாரு தெரியுமா? பலத்தினால் அல்ல. பரா, இவ்வளவு பெரிய பவர் அவருக்கு, இவ்வளவு பெரிய இதெல்லாம் இருக்கு, ஆனா பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால எல்லாத்தையும் நான் செய்ய போறேன்றது அவருடைய பரிபூர்ண ஆவியினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன். அங்க அந்த ஆவி அங்கதான் இருக்கு. அந்த ஆவிதான் இந்த உலகத்துல சபை கூட இருக்குன்னு பாக்குறோம் இல்லைங்களா. உங்க கூட ஆவியை கொடுக்கறேன், என் ஆவி உங்களோட இருக்கோம்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆவியின் மூலமா தான் எப்படி சபை ரோம் கவர்மெண்ட்டை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும்? ஆவியின் மூலமா தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நம்ம எப்படி உலகத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, பிசாசு ஜெயித்து, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது? இந்த ஆவியின் மூலமா தான். இவர் ஏழு ஆவியானவர்னா சகலத்துக்கும் போதுமானவர். இவர் இஸ் கம்ப்ளீட், எல்லாத்துக்கும் இஸ் காம்ப்ரென்சிவ்லி கம்ப்ளீட்னுவாங்க இங்கிலீஷ்ல. எல்லாத்தையும் உள்ளடக்கிய விதத்துல போதுமானவர் இவர். அதான் ஏழு ஆவியானவர். சரி, அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம்.
அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது.
ஒரு கடல் சிங்காசனத்துக்கு முன்பதாக பளிங்குக்கு, பளிங்குனா ஒரு கிளாஸ், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு சீ ஆஃப் கிளாஸ் அப்படின்னு இல்லைங்களா, சீ ஆஃப் கிளாஸ் போட்டிருக்கு. ஆனா கடல் இல்ல, கண்ணாடி கடல், ஒரு பிராஸ்க்கு மாதிரி ஒரு கண்ணாடி கடல் அங்க இருக்கிறது பாக்குறோம். இது வந்து இந்த கடல் எப்படி இருக்குன்னா, யோ சிங்காசனத்தை யோவான் பாக்குறாரு, சுத்தி இருக்கிறத பாக்குறாரு, ஆனா அதுல இருக்கிற பேஸ பாக்குறாரு. பேஸ் தனக்கும் அந்த சிங்காசனத்துக்கும் இருக்கிற ஒரு தூரம் அவரு அதை பாக்குறாரு. அங்க என்ன இருக்குது? ஒரு விசாலமான கடல் மாதிரி ஒரு ஒரு இதை பாக்குறாரு, கண்ணாடி கடல் மாதிரி ஒரு பேஸ் இருக்குது அவர் பாக்குறாரு. பரலோகத்துல ரெகுலேஷன் 21:1 என்ன போட்டிருக்குன்னா, கடல் இருக்காதுன்னு போட்டிருக்கு. படிக்கலாம் எந்த அது ஒரு வண்டி.
நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் உடைந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று.
சரி, சமுத்திரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா சமுத்திரம் இல்ல, இது ஒரு ஒரு அடையாள மொழி. இது தான் பார்த்ததை எழுதுறாரு. எப்படி பார்த்ததை எழுதுறாருன்னா, அது ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி பாலிஷ்டா இருக்கிறத பாக்குறாரு. ஒரு கிளாஸ் மாதிரி இது வந்து ரொம்ப அந்த கடவுளுடைய மகிமை பிரகாசத்தை உயர்த்துவதற்காக சொல்லிக்கிட்டு வர காரியம். அவர் எவ்வளவு பெரியவர்ன்றத வந்து அவருடைய மாட்சிமை மகிமை வந்து அந்த 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 கிளாஸ்ல பிரதிபலிக்குது. இது ரொம்ப ரொம்ப இயற்கை. ராஜாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய சபையில அரண்மனையில வந்து தாங்க உட்கார்ந்து இருக்கும் போது தங்களுக்கு முன்பதாக ரொம்ப கிளீனா பாலிஷ்டு ஃபுளோரை வச்சிருப்பாங்க. கிளாஸ் மாதிரி இருக்கும். பேலஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் சபையில. ஏன், அவருடைய சிங்காசனத்தையும் மகிமையும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அங்க அப்படின்னு அவங்க வச்சிருப்பாங்க. அது அது பழைய காலத்துல உண்டு. அந்த மாதிரி ஒரு அடையாள மொழியை இங்க பயன்படுத்தி அந்த சிங்காசனத்தை உயர்த்துக்கிறார். ஒரு ஒரு பாலிஷ்டா இருக்கிற மாதிரி நீங்க இது இது பழையற்பாடுல நிறைய இடங்கள்ல இதை போட்டிருக்கு. இதை பார்த்தோம்னா புரிஞ்சுக்க முடியும் இது என்னன்னு. யாத்ராம 24 என்ன போட்டிருக்குன்னா, மோசே வந்து ஆலயத்துல ஒரு பரலோகத்தின் மாதிரியை டைப்ப பண்றாரு, மாடல். அவர் பண்ணும்போது இப்படித்தான் ஒரு பளிங்குக்கு ஒப்பான ஒரு செஃபாயர்ல ஒரு ஸ்மூதா இருக்கிற ஃப்ளோரை பண்றார் ஆலயத்துல. இப்படிதான் பண்றாரு நம்ம பாக்குறோம். இன்னொன்னு எசேக்கியல்ல 1:22 என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிற ஒரு கடல் வந்து கடவுளையும் தன்னுடைய சகல சிருஷ்டிப்பையும் பிரிக்கிற ஒரு பவுண்டரி மாதிரி காமிக்கப்படுது. அதாவது இந்த 4 ஜீவன்கள், இந்த சிங்காசனம், இதெல்லாம் வரப்போகுது இல்லைங்களா, அதெல்லாம் அவருடைய சிங்காசனத்துக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு காமிக்கப்படுது. இதுல என்ன பார்த்துக்கணும்னா, கடவுள் வந்து எல்லாத்துக்கும் மேலானவர், எல்லாத்துக்கும் வித்தியாசமானவர். அவருக்கு கீழே பிரிப்பதற்காக இருக்கிற ஒரு கிளாஸ் தான். இதுக்கு கீழே தான் சகலமும் இருக்கிறது. அவரே வித்தியாசமானவர், அவரே எல்லாத்த விட உயர்ந்தவர். அவரு தன் இயல்புள்ளவர்னு பாக்குறோம். அவர் எதுவுமே சார்ந்தில்ல. அவருக்கு கீழே பிரிக்கிறது தான் இந்த கிளாஸ். The transcendental nature of God, அதாவது சகலமும் கடந்த தேவன் அவரு. அவரு கீழே அவரையும் இந்த சகல சிருஷ்டிப்பையும் பிரிக்கிறது தான் இந்த கிளாஸ். அது கீழே தான் அந்த 4 ஜீவன் இருக்கு, அந்த 3 இருக்கிறாங்க, எல்லா தேவதூதரும் இருக்காங்க, மனித சிருஷ்டிப்பு எல்லாமே இருக்கு. கடைசியில யோவானும் இருக்கிறாரு. யோவானும் கடவுளுக்கும் தனக்கும் பார்க்கும்போது என்ன பாக்குறாரு, அம்மா எவ்வளவு ஒரு விசாலமான கடக்க முடியாத ஒரு கடலுக்கு அப்புறம் தான் அவர் இருக்காரு. அவர்கிட்ட யாருமே அண்ட முடியாது, அவர்கிட்ட யாருமே போக முடியாது. அவரு இஸ் அபவ் எவ்ரிதிங், இஸ் அபவ், இஸ் பியாண்ட் எவ்ரிதிங்ன்ற மாதிரி. ஏன் உணர்த்துறாரு யோவா, நீங்க பாத்தீங்கன்னா கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தூரம் ரொம்ப பெருசு, பிக் கேப் இருக்குது அவருக்கும் நமக்கும். அந்த கேப்பை வந்து எப்படிதான் ஃபில் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியுமா? நம்மளால ஒருபோதும் பண்ண முடியாது. அவர்கிட்ட நம்ம போகவே முடியாது. அதுதான் 4 அதிகாரத்துல வர டாபிக். அந்த டாபிக்ல என்ன பண்றாரு, தேவன் வந்து அந்த கேப்பை தானே ஃபில் பண்றத பாக்குறோம். இயேசு தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாக மனிதர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய கடக்க முடியாத அந்த கடல் அளவுக்கு இருக்கிற அந்த கேப்பை வந்து தானே தன்னுடைய குமாரன் மூலமா நிறைவேற்றுறது தான் 4 அதிகாரம் 5 அதிகாரத்துல வரப்போற டாபிக். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல நம்ம ஆச்சரியத்துல மூழ்கி இருக்கணும். என்ன, கடவுள் இஸ் அவர் ரொம்ப தூரமானவர், ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப பெரியவர், நம்மளால அண்ட முடியாத அளவுக்கு இருக்கிறவர். எந்த அளவுக்கு இதை உணர்றமோ, எந்த அளவுக்கு அந்த ஆச்சரியத்துல பா எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு உயர்ந்தவர்னு அதை மூழ்கி போறோமோ, அந்த அளவுக்கு நம்ம இந்த தேவன் போய் என்கிட்ட சேருவதற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தாருன்ற ஆச்சரியம் நமக்கு பெருசா இருக்கும். அதனாலதான் முதல்ல இவர் இங்க ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா, இத முதல்ல பார்த்து நீங்க ஆச்சரியத்துல முழுகணும். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு தூரமானவர் நமக்கு, நமக்கும் அவருக்கும் அண்டுமா. அந்த தேவ தூதர்கள், அந்த 7 ஜீவன் செருவிமலா அண்ட முடியாத அளவுக்கு தூரத்துல மேல இருக்கிறவர். துதிகளுக்கெல்லாம் மேல அன்றோ இல்லைங்களா, அந்த கிளாஸ் தாங்க பிரிக்கிறது அவரை. அதுக்கெல்லாம் மேல இருக்கிறவரு அவர் போய் அவ்வளவு பெரியவரா, அவ்வளவு பெரியவருன்னு எனக்காக இந்த குமாரனை கொடுத்து தேவாட்டுக்குட்டியை செஞ்சிருக்காருன்ற ஆச்சரியம் நமக்கு அப்பத்தான் வரும். அதனாலதான் இதுல ஆரம்பிக்கிறார் யோவா. அவர் எவ்வளவு பெரியவர்னு பாரு, அவர் எவ்வளவு உயர்ந்தவர், அவர் எவ்வளவு சிறந்தவர்னு பாரு அப்படின்ற மாதிரி அவர் காட்டுறார். சரி, அடுத்ததாக நம்ம இதோடு நம்ம முடிக்கலாம். ஏன்னா ஒண்ணு நம்ம கடைசியாக நம்ம பார்த்து முடிப்போம். இந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன், இந்த வஜ்ரக்கல் போல பத்மராக உருவத்துல இருக்கிற அந்த தேவன், தன்னை சுத்தி அந்த வான வில்லை சுற்றி கொண்டிருக்கிற தேவன், தன்னை சுத்தி அந்த 24 மூப்பர்கள் வைத்திருக்கிற தேவன், அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், அவருடைய குணாசியம், அவருக்கு அந்த 7 அந்த பரிபூர்ணமான பரிசுத்தாவினுடைய விளக்கு தண்டுகள், விளக்கு தண்டு இல்ல தீ பந்தங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய கண்ணாடி கடலை நம்ம பார்த்தோம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த தேவனுக்கு ஒண்ணுமே தேவை, அவருக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும், அவருக்கு யாருமே அவசியம் இல்லை. இந்த தேவனுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது, இந்த தேவனை யாருமே கடங்காரமா ஆக்க முடியாது, இவருக்கு யாருமே தேவையில்லை, யாருமே அவசியமா இல்லை அவருக்கு. இதை எல்லாத்தையும் வெளியில கடந்தவரா அவர் இருக்கிறாரு, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காடா அவர் இருக்கிறார், யாருமே அவருக்கு அவசியம் இல்லாதவரா பாக்குறாரு, யாருலயும் இவர் சார்ந்தில்லை, தன்னுடைய சித்தத்துக்கும் தீர்மானத்துக்கும் யார் மேலயும் அவர் சார்ந்தில்லை. இது வந்து நமக்கும் சரி, நம்ம பாவ உலகத்துக்கு, நம்மள சுத்தியே உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு, நம்மள சுத்தியே எல்லாம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கு ரொம்ப தாழ்மையான ஒரு பாடம். என்ன தெரியுமா பாடம், கடவுளுக்கு நீ தேவை இல்ல, உன்னுடைய அவசியம் அவருக்கு இல்ல, இந்த பூமியுடைய அவசியம் அவருக்கு இல்ல. அதைத்தான் இந்த பாடம் நமக்கு கத்துக் கொடுக்குது. அவர் எல்லாத்தையும் கடந்தவர், நம்ம அவசியமே இல்ல அவருக்கு. அதான் நம்ம பாக்குறோம், அது ரொம்ப தாழ்மைப்படுத்துகிற ஒரு காரியம். ஏன்னா இந்த பூமி பலவீனத்தினாலேயும், பூமியில இருக்கிற மனுஷங்க என்னங்க என்னங்க பெருசு, அவங்கல பலவீனம், அசதி, வயசாயிட்டு போகுது, மரணம் வருது, இயலாம அவங்க கிட்ட முடியாத தன்மை, இதனோட ஒரு துளி சாயல் கூட அவருடைய ராஜ்யத்திலயோ அவருடைய பரலோகத்திலயோ இல்ல, இது கொஞ்சம் கூட இல்ல இல்லீங்களா. வயசாக முடியுமா, ஏதாவது பலவீனம் அங்க இருக்க முடியுமா, பரிபூர்ணமான இடம் அப்பேற்பட்ட தேவனுக்கு இந்த பூமியிலயோ சரி, இந்த பூமியின் மனிதர்கள கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. அத நம்ம முதல்ல உணர்ந்த அவர் எவ்வளவு பெரியவர், இஸ் சோ பிக், அந்த ஆச்சரியத்துல நம்ம முழுகணும், நம்ம ஒண்ணுமே இல்லையே, அதனோட கொஞ்சம் கூட இல்ல. ஜான் அதுதான் பாக்குறாரு, அதை பாக்குறதுக்காகத்தான் இந்த தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அதுதான் நிறைவேற போகுது. நம்ம பார்த்த மாதிரி அவருடைய தீர்மானம், அவருடைய ஆட்சி தான் சகலமும் நடக்க போகிறது. அதுக்காகத்தான் ஜான் பரலோகத்துக்கு அழைக்கப்படுகிறார், இனி நடக்க போற காரியங்களை காண்பதற்காக இங்கே ஏறி வா அப்படின்றாரு. இந்த தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே நல்ல ரெஸ்பான்ஸ் என்ன, கரெக்டான ரெஸ்பான்ஸ் என்ன, இந்த தேவனை உண்மையா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, யோவான் விவரிக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன தெரியுங்களா, என்னவா இருக்க முடியும், நம்மளுடைய ஆயுதங்களையும் அகங்காரத்தையும் பெருமையையும் மரியாதையும் தூக்கி ஓரத்துல போட்டு அவர் காலில் விழுந்து அவர் ஆராதிக்கணும் இல்லைங்களா. இவரு நம்மளை வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் வச்சிருக்கிறார். நம்ம அவருக்கு தேவையே இல்லை, ஆனாலும் உயிர் கொடுத்து வச்சிருக்கிறார். நமக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டிய கடனே அவருக்கு இல்ல, ஆனாலும் கொடுத்திருக்கிறாரு. எகலத்தையும் ஆட்சி செய்யற தேவன், எல்லாம் ஒண்ணுமே இல்லைனாலும் அவர் இருக்க முடியும், ஆனாலும் நம்மள ஒரு ஜென்மமாக உயிராக வச்சு நடத்தி வருகிறாரு. இவர்கிட்ட போய் எதிர்த்து கையை அசைச்சு நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் எல்லாம் பண்ணலாமா, என்ன பயங்கரம். இவர்கிட்ட நம்ம ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு சரண்டர் சாமி அப்படின்னு கீழே உழுவுறது தாங்க நல்ல ரெஸ்பான்ஸ். அதுதான் அடுத்த அதிகாரம், அடுத்த வசனங்கள்ல எல்லாம் அண்ட சராசர் சிருஷ்டிப்பு அதை உணர்ந்து செய்யறது அடுத்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். ஜெபம் செய்யறோம்.